நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்தசேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்ரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நான் இன்றைய சத்சங்கத்தை தொடர்ந்தும் கேள்வியல் வந்து கொண்டிருக்கிறபடியால் இன்றைய சத்சங்கத்தையும் கேள்வியலுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து அமைப்போம் என்று இருக்கின்றேன். சில கேள்வியல் வந்திருக்கின்றது. அது முதலாவது கேள்வியாக நாங்கள் இன்று பார்க்கப் போவது ஒரு புதிய சாதகரிடமிருந்து வந்த கேள்வி. இப்போதுதான் வளர்ந்து வருகின்றார். அவருடைய கேள்வி என்னவென்றால், எங்களுடைய 18 ஆசனங்களிலும் ஆசனத்தின் முன்னும் பின்னும் தலையையும் கால்களையும் அசைத்து நன்றாக தளர்த்துங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நான் அதை பின்பற்றி கொண்டு வருகின்றேன். சில நேரங்களில் தவற விடுகின்றேன். ஆனால் தான் தவற விடுவது பிழை என்று தனக்கு தெரிகின்றது. ஆனால் அதனுடைய விளக்கம் இன்னும் கொஞ்சம் தர முடியுமா? என்னத்திற்காக அந்த தளர்வு நிலை அங்கு சொல்லப்படுகின்றது என்று கேட்கின்றார். அவர் புதியவர் கிரியா யோகத்திற்கு. நான் 5 மாதங்களாகத்தான் ஆசனம் போட்டு வருகின்றார் என்றபடியால் மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக அந்த கேள்விக்குரிய பதிலை காண்போம். முதலாவதாக, இந்த தளர்வு நிலை கிரியா யோக ஆசனத்தில் முக்கியமானது. அது பல இடங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. நாங்கள் ஆசன தரவுகளை ஆசிரியர்கள் கொடுக்கும் போது எல்லோரும் அறிவீர்கள். அதற்குரிய காரணம் மிகவும் இலகுவான உலகியல் காரணம். எந்த விடயங்களை நீங்கள் செய்யும் போதும் உடலை தளர்த்திவிட்டு செய்வது உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். உடலில் ஒரு விதமான தீங்குகளும் ஏற்படாது. அந்த அசைவை நீங்கள் செய்வதற்கு அந்த தளர்வு நிலை உங்களுக்கு உதவி செய்யும். அது முதலாவது கருத்து. ரெண்டாவது கருத்து, நீங்கள் யோகத்தில் அதை பின்பற்ற வேண்டும் நிச்சயமாக. ஏனென்றால் இந்த யோகம் என்பது தளர்வு நிலையில் செய்யப்படும் ஒரு ஆசனங்கள், யோகா ஆசனங்கள். ஆகவே உடல் கட்டாயமாக தளர்வில் இருக்க வேண்டும். யோகத்தை பொறுத்தவரையில் அது ஆசனங்களாக இருக்கலாம், பிராணாயாமமாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம். தளர்வை பேணிக்கொண்டு செய்யும் போது அதில் கிடைக்கும் சக்தி அபரீதம். அதுதான் அந்த அன்பருக்கு சொல்லும் அந்த தளர்வு நிலைக்குரிய காரணம். அதற்கு மேலாக அவர் அடுத்த கேள்வியையும் கேட்டிருந்தார். அதற்கு பிறகு வர்ற முதலாவது ஸ்டெப் தரவு, குதியலை சேர்த்து கால்களை விரித்து நில்லுங்கள் என்ற ஐயா. அதையும் தான் பின்பற்றுகின்றேன். ஆனால் சில நேரங்களில் அதை மறந்து விடுவேன். அந்த நிலைக்கு செல்வதற்கு அதில் எனக்கு ஏதாவது தாக்கம் இருக்கின்றதா, இருக்குமா அதை மறந்து போவதால் என்பது அவருடைய கேள்வி. ஆரம்ப சாதகர், அது வரத்தான் செய்யும். நாங்களும் அந்த நிலைகளை கடந்துதான் வந்தவர்கள். அதிலும் முக்கியமான விளக்கம் உண்டு. அந்த குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் நிலையை பாத சமநிலை ஓ பாத சம சாந்தி ஆசனம் என்று யோகியார் அவர்கள் கூறுவார்கள். அந்த நிலை எங்களுடைய உடலுக்கு முக்கியம். அதுவும் ஆசனத்திற்கு மிகவும் முக்கியம், எங்களுடைய வாழ்க்கை கூட மிகவும் முக்கியம். அதை என்ன மாதிரி விளங்கப்படுத்தலாம் என்றால், அந்த சாதகருக்கும் மற்றவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நிற்கின்றோம், இருக்கின்றோம், படுக்கின்றோம், பல நிலைகளில் எங்களுடைய உடலை செயலாற்றுகின்றோம். ஆகவே இந்த நிற்கும் போது நீங்கள் பார்க்கும் போது இந்த குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் போது அது பாத சமநிலை ஆசனம் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய உடலை அந்த நிலையில் பார்க்கும் போது சமச்சீராக இருக்கின்றது. சமச்சீர் என்பது நீங்கள் பாடசாலையில் படித்திருப்பீர்கள். குதியலை சேர்த்து கால்களை விரித்து அந்த நிலையில் வைத்து உங்களுடைய உடலை பூமிக்கு மேலே பார்க்கும் போது அது சமநிலையாக இருக்கும். மிரர் இமேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆகவே அந்த நிலையில் உங்களுடைய புவியீர்ப்பு சக்தி, உங்களுடைய புவியீர்ப்பு தன்மை உங்களுடைய உடலில் உச்சித்தலையிலிருந்து நடுவாக ரெண்டு பக்கமும் சமனாக உங்களுடைய உடலை பிரித்து கொண்டு நீல பூமிக்குள் வந்து சேருவது புவி ஈர்ப்பு விசை என்று விஞ்ஞானத்தில் சொல்லுவோம். ஆகவே எல்லோரும் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கும் போது, பொருட்கள் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கும் போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று சொல்லப்படும் புவியீர்ப்பு விசை புவியை நோக்கி இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலையில் நிற்காமல் நீங்கள் ரெண்டு கால்களை ரெண்டு நிலையில் வைத்து கொண்டு நிற்பீர்களாக இருந்தால், உலகியலில் நீங்கள் கூடுதலாக நிற்பது போல், அந்த நிலையில் உங்களுடைய உடல் அவயவங்கள் எல்லாம் சமச்சீரில் இருக்கும் என்பது கரண்டி இல்லை, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் எந்த பக்கத்தில் கூடுதலாக அந்த சமச்சீர் தன்மை, நீங்கள் எப்படியாவது ரெண்டு காலில் நிற்கலாம், யோசித்து பாருங்கள். ஒரு காலை நல்ல அகலமாக வைத்து கொண்டும் ஒரு காலை ஒடுக்கமாக வைத்து கொண்டும் நின்றாலும் நீங்கள் விழ மாட்டீர்கள், நிற்கின்றீர்கள். ஆனால் அந்த நிலையில் உங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி உச்சித்தலையிலிருந்த நிலம் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அமையாது. இடுப்பு வரைக்கும் வந்தவுடன் துடைக்கு வர முதல் அது ஒரு பக்கம் சாய்ந்து விடும், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன். ஆகவே அது சமச்சீர் இல்லாத நிலை. ஆகவே தான் இந்த கிரியா யோகத்தில் முக்கியமாக எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் சொல்லி 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 பல தடவை என்னுடைய காதில் கேட்டிருக்கின்றேன், இந்த ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட், குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்கிறது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அதை மறக்கவும் கூடாது, தவறவிடவும் கூடாது. அந்த நிலையில் நீங்கள் நிற்கும் போது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் யுவர் பாடி கோ ஸ்ட்ரைட் லைன் டு த ஏர்த், அதாவது புவியீர்ப்பு விசை உங்களுடைய உச்சித்தலையிலிருந்து பூமி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய ஆசனத்தை செய்யும் போது உடலை தளர்த்தி விட்டு ஆசனத்தை துவங்கும் முன் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் ஜீரோ ரிலாக்ஸ் என்ற ஒரு தரவை யோகி ராமையா அவர்கள் பாபாஜியிடம் இருந்து பயின்று எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதே போல் ஆசனம் முடியும் போதும் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் என்ற தரவு தரப்படுகின்றது. ஆகவே அந்த தரவு நிலையில் நாங்கள் நிற்க வேண்டியது முக்கியம். ஆசனத்தின் முன்னும் பின்னும் சிலர் யோசிக்கலாம், நான் ஆசனத்தை 100% சரியாக போட்டுவிட்டேன், சரியான நிலையில் நின்று விட்டேன் என்று நான் என்று அந்த ஆணவத்தில் இருக்கலாம், ஆணவம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது முழுமையான ஆசனமாக புறமாட்டாது. நீங்கள் அந்த முதல் தரவிலிருந்து இறுதி தரவு வரைக்கும் கிரியா யோகத்தில் நீங்கள் எந்த தரவை நீங்கள் விட்டாலும் அது முழுமையான ஆசனம் என்று பொருள்படாது என்று யோகி ராமையா அவர்கள் பல இடங்களில் பல சத்சங்கங்களில் பல வகுப்புகளில் கூறியிருப்பதை என் காதால் கேட்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக எங்களுடைய குரு அந்த ஆசன தரவுகளை சொல்லும் போது நானும் செய்திருக்கின்றேன். ஆகவே அவை மிகவும் முக்கியமானது என்று இந்த ஆரம்ப சாதகருக்கு நான் சொல்லுகின்றேன். அவற்றை செய்வது மிக சுலபம், ஆசனம் போடுவது கஷ்டம். ஆசனத்தை போட்டுவிட்டேன் என்றபடியால் நான் ஆசனத்தை நன்றாக பழகிவிட்டேன் செய்து விட்டேன் என்று கற்பனையில் இருக்காது. முதல் தரவுகளில் இருந்து அது சிறு தரவுகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் காரணங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று அந்த சாதகருக்கும் மற்றைய சாதகர்களுக்கும் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். அதனால்தான் இந்த குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் முறையில் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கு எந்த நேரத்தில் எப்படியான விடயத்திற்கு நின்றாலும் எங்களுடைய சுவாமி ராம் சொல்லியிருக்கின்றார், அந்த நிலையிலேயே நீங்கள் நிற்க பழகி கற்றுக்கொள்ளுங்கள். அது எந்த இடமாகவும் இருக்கலாம், நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டும் இருக்கலாம், அல்லது ஒரு மேடையில் பேசி கொண்டும் இருக்கலாம், அல்லது ஒரு கோயில் வழிபாட்டிலும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சமையல் அறையில் சமைத்து கொண்டு நிற்கலாம். எப்போது நீங்கள் நின்றாலும் குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நிற்பீர்களாக இருந்தால் அந்த சமச்சீர் தன்மையால் உங்களுடைய உடலில் எவ்விதமான நோக்கலும் ஏற்படாது. அப்படி நிற்க பழகாதபடியால் தான் பலரை நீங்கள் நிற்க விட்டுட்டு இன்று போய் இந்த வகுப்பு முடிந்தவுடன் உங்களுடைய வீட்டிலோ வெளியாலேயோ நீங்கள் நிற்கும் போது மற்றவர்களுடைய நிலையை பாருங்கள், கால்களை பாருங்கள், ஒரு 10 நிமிடம் பாருங்கள், பலரை பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் நிற்பார்கள். அந்த கோணத்தில் நிற்பதால் அந்த உடலில் சமச்சீர் இல்லாமல் நாடி பிடிப்பு, கால் பிடிப்பு, உடலில் எல்லா அவயங்களிலும் பிடிப்புகள் ஏற்பட்டு சிறிது சிறிதாக அந்த பிடிப்புகள் என்று சொல்வது நோக்கல், அது கூடி கூடி பேர்ந்து ஒரு பக்கம் தாண்டி தாண்டி நடப்பார்கள். கால்களை மடக்கி கொண்டு நிற்பார்கள். நெடுநேரம் நிற்பதற்கு அவர்களுக்கு முடியாது. முதிர்வு அடைந்து கொண்டு போகும்போது பல சிக்கல்கள் ஏற்படும். ஆகவே இன்று இன்னொரு உத்தரகாத்திரமான முடிவை எடுங்கள். நீங்கள் எங்கு நின்றாலும், என்ன விடயத்திற்காக கால்களை பாவித்து நின்றாலும், ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் என்ற பொசிஷனில் நில்லுங்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் நிற்கும் போது அதுவும் ஒரு அழகாகத்தான் இருக்கும். எங்களுடைய கடவுள் உருவங்களை பாருங்கள், கடவுள் நிலைகளை சிலைகளில் பாருங்கள். குதிகளை சேர்த்து கால்களை விரித்த நிலையில்தான் திருவடியை வைத்திருப்பார்கள். அது கடவுளுக்கு மாத்திரமல்ல, ஆன்மாக்களுக்கும் பொருந்தும். ஆகவே நீங்கள் கிரியா யோகத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அந்த அனுபவம் நிச்சயமாக உண்டு. வேறு எந்த யோகத்திலையும் அந்த ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் என்ற ஒரு தரவை நான் அறிந்ததில்லை. இருந்தால் நல்லது, இல்லாவிட்டாலும் நல்லது. ஆனால் கிரியா யோகத்தில் உங்களுக்கு அந்த தரவு முக்கியமாக முன்னும் பின்னும் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். கிரியா யோகம் என்றாலே வாழ்க்கை. நான் அந்த இடத்திற்கு இப்போது போகவில்லை இந்த கேள்வியுடன். ஆகவே கிரியா யோகமே உங்களுடைய வாழ்க்கையாக வேண்டும் என்பதுதான் இறுதி முடிவு. கிரியா யோகத்தில் பயின்றவற்றை செய்பவற்றை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அது ஆசன உடல் ரீதியான விடயமாக இருந்தாலும் சரி, சுவாசமாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, ஆன்ம நிலையாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்ச கோஷ யோகத்தை நீங்கள் வாழ்க்கையில் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கும் அது உதவும். உங்களுடைய உடல் சௌகரியத்திற்கும் நோய்வாய் இல்லாமல் இருப்பதற்கும் உதவும் என்று அவருடைய கேள்வியில் எல்லோருக்கும் இந்த தகவலை இன்று கூறுகின்றேன். அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது என்னவென்றால், ஒரு அன்பர் கேட்டிருந்தார், எனக்கு மகிழ்ச்சி கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த கிரியா யோகத்தில், ஆனால் எனக்கு இன்றும் கூடுதலாக அந்த இன்பங்கள் மகிழ்ச்சிகள் தேவை. ஆகவே அவற்றை பெறுவதென்றால் நான் மீண்டும் மீண்டும் சாதனை செய்து என்னுடைய வாழ்க்கை முடிவில்தான் அது எனக்கு கிடைக்குமா, அல்லது இடையிலேயே கிடைக்குமா? நீங்கள் பல வருடங்களாக உதவி செய்து வருகின்றீர்கள். அவர் என்னை கேட்கும் கேள்வி, உங்களுக்கு அப்படியான சந்தோஷம் முழுமையாக இப்போ இருக்கின்றதா, அல்லது நீங்களும் இன்னும் அந்த முழுமையை அடையவில்லையா என்று அவருடைய கேள்வி. இந்த கேள்வியை நாங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று, அவர் இன்பம் என்று சொன்னது சிற்றின்பத்தையா பேரின்பத்தையா என்பதுதான் முக்கியமான கேள்வி. சிற்றின்பத்தை பொறுத்தவரையில் அதை விட்டு விலகி கொண்டு போகின்றேன் என்று நான் ஓரளவு சொல்லக்கூடிய நிலையில் இப்போது இருக்கின்றேன். ஆனால் பேரின்பத்தை இன்னும் அடையவில்லை என்பதும் அவருக்கு சொல்லும் நான் செய்தி. ஆனால் சிற்றின்பத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் என்ற ஒரு மனத்தைரியம் வைராக்கியம் உண்டாகி விட்டது என்பதும் உண்மை. இது என்னை பொறுத்தவரையில் சொல்கின்றேன். ஆனால் முழுமை பெற வேண்டும். ஆகவே சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு நல்லொரு உபமானம் ஒன்று இதற்கு சொல்லியிருந்தார். அது 2 மாதங்களுக்கு முதல் அவருடைய பேச்சில் அந்த உபமானம் கிடைத்தது. அந்த உபமானத்தை எங்களுடைய சாதகர்களுக்கு சொல்லுகின்றேன். அதை அவர் ஆங்கில மொழியில் சொல்லியிருந்தார். ஐ வான்ட் ஹாப்பினஸ் என்று ஒரு சீடர் ஒரு குருவிடம் கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், அது சுலபம், நான் சொல்வதை நீ செய்வாயாக இருந்தால். அது என்னவென்று கேட்டால், ஐ வாண்ட் ஹாப்பினஸ், எனக்கு சந்தோஷம் தேவை. அதில் முதல் இருக்கும் சொல்ல என்ன? ஐ. இரண்டாவது சொல்ல என்ன? வாண்ட். ஹாப்பினஸ் என்றால் மகிழ்ச்சி. அதாவது எனக்கு மகிழ்ச்சி தேவை. அப்போ வாண்ட் என்ற தேவையை முதல் நீ விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில். ஆசைப்படாதே, ஆசையை அகற்று, பற்றை விடு. அதில் ஒன்று விட்டு என்றால் எஞ்சி இருப்பது ஐ, ஹாப்பினஸ். அந்த ஐயையும் விட்டுவிடு. ஐ என்றால் நான், அகங்காரம், ஆணவம். இது ரெண்டையும் விட்டு என்றால் உனக்கு மிஞ்சி கிடைப்பது ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. அருமையான ஒரு சொல் விளக்கம். அந்த விளக்கத்தை அந்த அன்பருக்கு அவருடைய மனதில், மற்றவர்களுடைய மனதில் பதியும் என்று நினைத்து அந்த சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட உபமானத்தை அந்த கேள்விக்கு மெருகூட்டுவதற்கு சேர்த்திருக்கின்றேன். அது அவருடைய கேள்வி, அதற்குரிய பதிலும் காணப்பட்டது. மீண்டும் இன்னொருவர் கேட்டார், நான் இவ்வளவு காலமும் பயிற்சி செய்து வருகின்றேன், பயிற்சியில் முன்னோறி கொண்டு போகின்றேன் என்பது உங்களுடைய சத்சங்கத்தில் கொடுக்கப்பட்ட என்ன மாதிரி எங்களுடைய பயிற்சியை ஆய்வு செய்யலாம் என்ற முறைப்படி பார்க்கின்றேன். நிச்சயமாக முன்னேற்றம் வருகின்றது, ஆனால் துரிதமாக இல்லை ஐயா. இதை துரிதப்படுத்துவதற்கு உங்களுடைய அனுபவத்தில் இருந்து ஏதாவது கிடைக்குமா? ஏனென்றால் நீங்கள் 20 வருடங்களுக்கு மேல் இந்த பயிற்சி செய்கின்றீர்கள். நான் உங்களுடன் தான் இதை கேட்கலாம். மற்றவர்களிடம் கேட்டால் அவர்கள் 5 வருடம் செய்வார்கள், 10 வருடம் செய்வார்கள், 15 வருடம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் கூடுதலான வருடம் செய்கின்றீர்கள். எனக்கு தெரிந்தவர்களில் எனக்கு அந்த பயிற்சியையும் சொல்லி தந்திருக்கின்றீர்கள். துரிதமாக பெறுவதற்கு ஏதாவது வழி உண்டா? அந்த அன்பரை நான் கோபப்படவில்லை. ஏனென்றால் அது உலகியலில் ஒரு சாதாரணமான கேள்வி. எதை அடைவதென்றாலும் துரிதமாக அடைய வேண்டும். அதற்கு என்ன வழி இருந்தாலும், அது குறுக்கு வழியாக இருந்தாலும் மனம் அதை நாடும், அதில் ஒருவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த கிரியா யோகத்தில் நீங்கள் உங்களுடைய முழுமையை அடைய வேண்டுமென்றால் அதற்குரிய ஒரே ஒரு பதில் சாதனை, சாதனை, சாதனை. அந்த சாதனையை கூட்டி கொண்டு போகும்போது அந்த நிலையை நீங்கள் அடையலாம். ஆனால் அது அவருக்கு சந்தோஷமான பதிலாக இருக்குமோ தெரியாது. ஏனென்றால் சாதனை, 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 சும்மா இருந்து கொண்டிருந்தால் சாதனை நடக்காது. அதற்கு கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்பட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் தயார் செய்து அந்த சாதனையை செய்து கொண்டு போக வேண்டும், விடாமல் செய்து கொண்டு போக வேண்டும். ஆகவேதான் அந்த முன்னேற்றத்தை காணலாம் என்று ஐயா சொல்கிறீர்கள் திரும்பவும். இது நான் கேட்டதுதான் பல தடவை உங்களுடைய சத்சங்கத்தில். அதை விட ஏதாவது குறுக்கு வழி இருக்கா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கலாம் என்று ஐயுறுகின்றேன். அதற்கு சைவ சித்தாந்தத்தில் உபமானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பொருந்தக்கூடிய ஒரு உபமானம் வேறு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அந்த பேராசிரியர் கொடுத்த உபமானம் மூங்கில் மரம். நானே அது பற்றி கேள்விப்படவில்லை. அந்த மூங்கில் மரத்தை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீர்களோ எனக்கு தெரியாது. அது மிகவும் அற்புதமான உதாரணம். இப்படியான கேள்விகள் மக்கள் மனதில் நடுகவும் வருகின்றபடியால் இனிமேல் அதை வரவிடாமல் ஆணித்தரமாக சித்தத்தில் பதிப்பதற்கு. அந்த மூங்கில் மரத்துக்குரிய சிறப்பு என்னவென்றாலாம், நான் கேள்விப்படாத ஒரு விஷயம், சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுத்த விடயம், அதை நான் உங்களுக்கு தருகின்றேன். அந்த மூங்கில் மரம் வளருவதற்கு தண்ணீர் தேவை என்று அந்த சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லுகின்றார் தன்னுடைய ஒரு உபமானத்தில். அதற்கு தண்ணீர் கிடைக்க வேணும். கிடைத்தால் மூங்கில் மரம் வளரும். ஆனால் அந்த மூங்கில் மரத்திற்கு தண்ணீர் கிடைத்து கொண்டு இருக்கும் போது முதல் 4 வருடங்களுக்கு அந்த மூங்கில் மரத்தில் ஒரு வளர்ச்சியும் இராதாம். வளரும், ஆனால் பெரிய வளர்ச்சி ஒன்றையும் நீங்கள் காண மாட்டீர்களாம். ஆனால் 4 வருடத்திற்கு பின் தக 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 என்று 80 அடிக்கு இமி ஃபாஸ்டாக, அதாவது விரைவாக வளர்ந்து கொண்டு சென்று விடுமாம். அதற்குரிய காரணம் அவர் அந்த பேராசிரியர் சொல்கின்றார், அந்த மூங்கில் மரத்தை வைத்து முதல் 4 வருடங்களும் அந்த மூங்கில் மரம் தன்னுடைய வேரை ஆழமாக பூமியில் பதிப்பதற்குத்தான் அந்த தண்ணீரை பயன்படுத்துமா. வேர் ஆழமாக அந்த 80 அடிக்கு தேவையான அளவு பதிந்த பின் அதற்கு பின் வளர்ச்சி துரிதமாக இருக்கும் என்கின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு இயற்கை செயல். அந்த செயலைத்தான் நான் இந்த அன்பருக்கு எவ்வளவு பொறுமை அவருக்கு தேவை, இந்த கிரியா யோகத்தில் தன்னுடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு என்பதற்கு ஒரு உபமானமாக சொல்கின்றேன். அவர் இப்போ செய்யும் பயிற்சியில் அவருக்கு பெரிய வளர்ச்சி தெரியாத மாதிரி இருக்கும், தெரியாமலே இருக்கும். ஆனால் அவர் போட்ட வித்து மாறாது. அவர் இந்த மூங்கில் மரம் போல, மூங்கில் மரம் நிலத்திற்கு கீழ் எப்படி வேர் விடுகின்றது என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மூங்கில் மரத்தை இடக்கரை பார்ப்பவருக்கு என்ன, இந்த மூங்கில் மரம் இந்த உயரத்திலேயே இருக்கின்றதே, பல வருடங்கள் ஆகின்றதே என்று பார்ப்பவருக்கு சில வருடங்களுக்கு பின் அது 80 அடி உயரத்தில் அவர் போய் பார்க்கும்போது, அட இப்போது 3 மாதத்துக்கு 3 வருடத்துக்கு முதல்தானே இங்கு வந்து பார்த்தேன், 10 அடியில் நின்றது, இப்போ 80 அடியில் நிற்கின்றதே இந்த மரம், எவ்வளவு துரித வளர்ச்சி என்று அவர் வியக்கலாம். ஆனால் அதற்குரிய காரணம் அந்த வளர்ச்சி நிலத்துக்கு கீழே முதல் நடைபெற்றது. அதுபோலத்தான் உங்களுடைய கிரியா யோகா சாதனை. கிரியா யோகா சாதனையில் உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய முயற்சிக்குரிய பயன் கிடைக்காவிட்டால் மனம் தளர்ந்து போய் அதை விட்டு ஓடிவிடாதீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்யும் சாதனை உங்களை இந்த உலகத்தில் அந்த நிலையில் உங்களை ஊன்றுகோலாக இருந்து இந்த பயிற்சியை செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாதனை மூலம் உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய 5 கோஷங்களுக்கும் உரிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் ஏதோ ஒன்று நடக்கின்றது உங்களுடைய உடல் 5 கோஷங்களிலும். ஆனால் அது என்னவென்றுதான் உங்களுக்கு புரியவில்லை. அதற்கு காரணம் நாங்கள் சிற்றறிவில் இருக்கின்றோம், பேரறிவில் இல்லை. பேரறிவில் இருந்தால் அந்த இறைவன் சொல்லுவான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் எங்கு எங்கு என்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்று. ஆனால் நாங்கள் அந்த நிலைக்கில் இல்லை. ஆகவே ஒன்று மாத்திரம் ஊர்ஜிதம், அந்த அன்பருக்கு உங்களுடைய பயிற்சி வீணாகவில்லை. உங்களுடைய பயிற்சியில் உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கின்றது, அது என்னவென்றுதான் உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஏதோ ஒன்று சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டு வரும். தெரியாத நிலையில் ஒரு நேரத்தில் எல்லாம் வந்து ஒரே அடியாக பூ விரியும் போல் விரியும் போது, அட நான் இவ்வளவு நாளும் செய்த பயிற்சியின் பலன் இப்போ எனக்கு தக தக என்று தெரிகின்றதே. நல்ல காலம், 2 வருடத்துக்கு முதல் இந்த பயிற்சியை விட்டுவிட்டு என்னுடைய உலகியலில் இருந்து விடுவோமா என்று யோசித்தேன், தவறு செய்ய நினைத்தேனே. பாபாஜி, நீ என்னை காப்பாற்றி விட்டாய். இப்போது எனக்கு விளங்குகின்றது நீ முதல் நாள் சொன்னது என்னவென்று உன்னுடைய பயிற்சியில். ஆகவே சாதகர்களே, மனம் தளராதீர்கள். அதைவிட என்னுடைய சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றேன், மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றேன். அதை கேள்வி அளவில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், சொல்லளவில். ஆனால் அதுவும் இந்த உதாரணத்தை கொண்டு போடும் போது இன்னும் உங்களுக்கு நன்றாக விளங்கும். அதாவது அதுவும் பொறுமையை வைத்து பின்னால் கிடைக்கப்பெறும் பயன். இந்த உடலில் உங்களுக்கு 5 உடல்கள் இருக்கின்றது. அது பிசிக்கல் பாடி தான், நீங்கள் செய்யும் ஆசனங்கள், வைட்டல் பாடி, மென்டல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பு. இதில் 3 சரீரங்கள் இருக்கின்றன. தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். தூள சரீரத்துக்கு தேக உடம்பும், சூட்சும சரீரத்திற்கு சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பும், காரண சரீரத்துக்கு ஆன்ம உடம்பும் இருக்கின்றது. இந்த 3 சரீரங்கள் பாபாஜியின் யந்திரத்தில் முக்கோணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 சரீரங்களுக்கும் இடையில் நடுவில் ஆன்மா வீற்றிருக்கின்றது. ஆகவே இந்த சரீரங்களின் தன்மை என்னவென்று உங்களுக்கு பல தடவை இந்த கிரியா யோகத்தில் கூறியிருக்கின்றேன். இந்த பிறப்பில், இந்த உடலில், இந்த உடலை விட்டு போகும்போது எங்களுடைய தூள சரீரம் மாத்திரம்தான் எங்களை விட்டு அகழ்கின்றது. எங்களுடைய இறவா தன்மையுடைய ஆன்மா சென்று விடுகின்றது மறுபிறப்புக்கு, மறு உடலுக்கு. அப்போது செல்லும் போது அதனுடன் சேர்ந்து சூட்சும சரீரமும் காரண சரீரமும் பயணிக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் வரையறையாக சொல்கின்றது. அந்த தத்துவத்தின் கீழ் கிரியா யோகம் பாபாஜியினாலும் அது சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த சூட்சும சரீரம் காரண சரீரத்திற்குள் இருக்கும் அந்த 4 உடல் உரைகளான சுவாச உரை, பிராண சக்தி, மன உரை, மெடிடேஷன், தியானம், இன்டலெக்சுவல் பாடி என்று சொல்லப்படும் அறிவுடம்பு மந்திர பயிற்சி, அதற்கு மேலாக ஆன்ம உடம்பு பக்தி. இந்த நாலு உடலுக்கும் உரைகளுக்கும் நாங்கள் செய்யும் பயிற்சி எங்களுடைய ஆன்மாவுடன், எங்களுடைய உடலை விட்டு ஆன்மா பிரிந்தவுடன் சேர்ந்து சென்று விடும். அதை வைத்தாவது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். அதை திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணமே, நீங்கள் இந்த கிரியா யோகத்தில் ஒரு நாள் மாத்திரம்தான் இந்த புறப்பில் பயிற்சி செய்திருந்தாலும், அந்த ஒரு நாள் பயிற்சியில் உங்களுக்கு இந்த உடல் உரைகளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிறிய சக்தி உங்களுடைய அடுத்த புறப்பிற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அடுத்த புறப்பில் நீங்கள் மீண்டும் அந்த பயிற்சியை செய்யும் போது அது மேலும் மேலும் சேர்ந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் 100% அடையும் போது நீங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடைகின்றீர்கள் என்று எங்களுடைய கிரியா யோகத்தை விளக்குவதற்குரிய வகுப்புகளில் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஆகவே அந்த அன்பருக்கு அந்த உதாரணமும், இந்த மூங்கில் மரத்தினுடைய உதாரணம், உலகியலில் இருக்கும் மர உதாரணமும் நிச்சயமாக அவருடைய சித்தத்தில் பதியுமாக இருந்தால் இந்த நிலையை அவர் உணருவார் என்றது எனக்கு தெரிகின்றது. ஆகவே அவருடைய கேள்வியிலிருந்து இன்றைக்கு வந்த அடிப்படை கேள்விகளை மூன்று ஒரு முறை சிந்திப்பதற்கு பாபாஜி எங்களுடன் இருந்து அந்த செய்தியை செய்தார். ஆகவே அந்த அடிப்படை செய்தி அவருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் உங்களை மீளாய்வு செய்வதற்கு உதவும். அந்த மீளாய்வு மூலமாக உங்களுடைய சாதனையை பெருக்கலாம். சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இணைப்பில் இறைவனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா
பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பதிலாக அமைந்துள்ளது. அதில் நான்கு கேள்விகளுக்கும் மிகவும் சிறப்பான பதில் தரப்பட்டது. இன்றைய சத்சங்கங்கள் மிகவும் சிறப்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அதில் முதலாவது கேள்வியாக, 18 ஆசனங்கள் உண்ணும் தின்னும் ஏன் தலையை தளர்வு நிலைக்கு வைத்திருப்பது என்பதற்கு, அதற்கு உடலை தளர்த்து செய்யும் போது இலகுவாக இருக்கும், யோகம் தளர்வு நிலையில் செய்ய வேண்டும் என்று சிறப்பான பதில் தரப்பட்டது. அடுத்து குதிக்கால்களை விரிப்பதும் பற்றிய கேள்வி, அதற்கும் பாத சமநிலை ஆசனம், புவியீர்ப்பு விசை அதாவது மிரர் இமேஜ், சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த லைன் சமச்சீர் மூலம் மிகவும் சிறப்பான பதில் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, மகிழ்ச்சி கிடைக்கின்றது கிரியா யோகத்தில், ஆனால் இன்னும் பூர்ணம் இல்லை, அதற்கும் இன்பம் சிற்றின்பம் பேரின்பத்தை வைத்துக் கொண்டோ சிற்றின்பத்தில் இருந்து விடுபட்ட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டி எனக்கு மகிழ்ச்சி தேவை என்ற ஒரு வசனத்தை கொண்டு அதில் என்னென்ன விதத்தில் இருந்த பூர்ணமாக எனக்கு மகிழ்ச்சி என்பதையும் சிறந்த விலையில் விளக்கப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வியாக, பயிற்சி செய்து வரும்போது முன்னேற்றம் துரிதமாக இல்லை என்பதற்கு விளக்கம், நீங்கள் மூங்கில் மனத்தை கொண்டு மிகவும் சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். கிரியா யோகத்தின் சாதனையும் மூங்கில் மனத்தின் வேரின் வளர்ச்சி மூலம் துறக்கப்பட்டது, இலகுவாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கிரியா சாதன நாங்கள் மூங்கில் மனத்தின் வளர்ச்சி போல் நீங்கள் இந்த சத்சங்களை கேட்டு சாதனைகளை செய்யும் போது உங்களுடைய ஆன்ம விரேற்றத்தை இலகுவாக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி இறைவனையா, மிகவும் நல்ல சுருக்கம் ஒன்று கொடுத்தீர்கள். மற்றவர்களுக்கு அது மீண்டும் ஒரு முறை அந்த தகவல்களுக்குரிய தலையங்கங்கள் கிடைக்குமாறு நன்றி. அப்படியே இணைப்பில் இருங்கள். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்தை மக்களுக்கு கொடுங்கள் என்று.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல அருமையான கேள்வி, அறிவான கேள்வி, அதே போல பேரறிவான பதிலையும் பாபாஜி கொடுத்திருக்கார் இந்த சத்சங்கத்துக்கு. இதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருடைய உணர்வுக்கும் தெரியும். ரொம்ப அருமையான கேள்விகள் வந்து பேரறிவான பதில பாபாஜி மூலியமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்படிதான் கேள்விகள் நிறைய கேட்கணும், ரவ கூட யோசனை பண்ணக்கூடாது. தெரிஞ்சு தெரியாத கேள்வியை கூட கேட்கலாம், அதன் மூலியமா ஒரு பதில் நமக்கு பாபாஜி கொடுப்பார். நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமா வச்சு ஒரு செயல செய்யக்குள்ள பேரறிவுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அதை நம்மளையே அறியா திருத்தி கொண்டு வந்து நமக்கு பதில் கொடுக்கும். அப்படித்தான் இன்னைக்கு இந்த மூங்கில் மர கதையெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் டப்பு டப்புன்னு வந்துடுச்சு. இந்த மூங்கில் மர கதையை நான் வந்து சைவ சித்தாந்த கிளாஸ்ல கேட்டேன், அப்பதான் மூங்கில் மரத்தை பத்தி அருமையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மூங்கில் மரம்னு தெரியும், அந்த மூங்கில் மரத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மூங்கில் மரத்துக்கு தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல தான் விருட்சியம், ஒவ்வொரு ஒரு கோயிலுக்கும் ஒரு தலைவிருட்சியம் இருக்கும். அது சீர்காழி ஞான சம்பந்த ஞானம் பெற்ற கோயில்ல மூங்கில் மரம் தான் தலைவிருட்சியம். இந்த உமானத்தை திருஞான சம்பந்தருக்கு சொன்னாங்க, இந்த 4 வருஷத்துக்கு மேல அது வந்து தளர்ச்சி போகுன்றது அந்த ஞான சம்பந்தருடைய வளர்ச்சியை வச்சு சொன்னாங்க. அத போலதான் நம்ம கிரியா யோகமும், ஒவ்வொரு கிரியா யோக சாதகரும் அந்த நிலையில தான் நம்ம உருவாக போறோம். ரொம்ப நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மேலதிக தகவலும் கார்த்திகேயன் ஐயா என்று பாபாஜி உங்கள் மூலம் தந்திருக்கின்றார் எல்லோருக்கும். அது மிகவும் மிகவும் அருமையான தகவல். அதற்கு மேலாகவும் அதை வலியுறுத்துவதற்கு ஞான சம்பந்தர் 3 வயதிற்கு மேலாக அவருக்கு ஞானம் கிடைத்தது. அதில் கூட நாங்கள் ஒரு கேள்வியை போட்டால் கூட அவருக்கு ஏன் 3 வயது வரைக்கும் அந்த ஞானம் கிடைக்கவில்லை, ஏன் 1வது வயதிலேயே கிடைத்திருக்கலாம் என்றால் அந்த மூங்கில் மரத்தை பற்றி கார்த்திகேயன் ஐயா சொன்னதும் ஒரு உவமானமாக அதற்கு அமைகின்றது. அது வளர்ச்சி நடந்து கொண்டே ஞான சம்பந்தரில் இருந்திருக்கின்றது. அந்த 3 வயதில்தான் அது வழியை கொணர்ந்திருக்கின்றார் இறைவன். ஆகவே அது நல்ல, அதை இன்னும் ஒரு முறையில் மெருகூட்டி ஒரு புதிய தகவலையும் கார்த்திகேயன் ஐயா அதை தந்தார். அதுவும் நடந்த இடத்தையும் சொன்னார். அந்த ஞான சம்பந்தருடைய வயதுக்கும் அந்த மூங்கில் மர உவமானமும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. நன்றி, நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது